Mama listened to the only one. Only the one was in her heart. She was merged into the love for the one. And even impossible became possible.
मन की आँखों से हर पल ही तुझको देखूं मन की आँखों से हर पल ही तुझको देखूं बाबा खड़े हैं पास मेरे दिल से दुआएं मांगूं बाबा मेरे
सारी दुनिया का क्वेश्चन हुआ ना बच्ची देखो सब कोई कहते हैं पीस कैसे स्थापन हो अभी पीस तो पीसलेसनेस तो सारी दुनिया में है शांति तो क्वेश्चन ही होते हैं सारी दुनिया का भाई सारी दुनिया पतित है तब जाते हैं हम पतित है तो सारी दुनिया का ही सवाल हुआ अभी सारी दुनिया का मालिक तो ये जिसका तुम सुना शिवाय नमः ऊचते ऊचा भगवत
ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி பதினேழு காலை முரளி ஓம் சாந்தி பாப் தாதா மதுபன் இனிய குழந்தைகளே ஞானமாகிய மூன்றாவது கண்ணினால் தந்தையை பார்த்து தந்தையை மாத்திரம் நினைவு செய்யுங்கள் சரீரத்தை பார்த்தும் பார்க்காதீர்கள்
இனிய குழந்தைகளே ஞானமாகிய மூன்றாவது கண்ணினால் தந்தையை பார்த்தும் தந்தையை மாத்திரம் நினைவு செய்யுங்கள் சரீரத்தை பார்த்தும் பார்க்காதீர்கள் கேள்வி இப்பழைய உலகில் வாழும் பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் என்ன வழிகாட்டலை பெற்றுள்ளீர்கள் பதில் இனிய குழந்தைகளே நீங்கள் வாழ்ந்து வருகின்ற இப்பழைய உலகமானது ஓர் இடுகாடு ஆகப் போகின்றது அது முழுவதும் இராவண ராஜ்யம் நிலவுகின்றது ஆதலால் நீங்கள் உங்களுடைய இதயத்தை இதில் இணைக்கக்கூடாது இங்கு வாழும் பொழுது உங்கள் புத்தி புதிய உலகை நோக்கி ஈர்க்கப்பட வேண்டும் நீங்கள் உங்களுடைய இல்லறத்தில் வாழலாம் ஆனால் தாமரை மலர் போல் தூய்மையாகுங்கள் அனைவருக்குமான உங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றுங்கள் உங்களுடைய புத்தியில் யோகம் ஒரே ஒரு தந்தையுடன் இணைக்கப்பட்டிருக்கட்டும் ஞானத்திலும் யோகத்திலும் உறுதியாகுங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உங்களுடைய சந்தோஷ பாத ரசம் வீழ்ச்சி அடையக்கூடாது பொறுமையாக இருந்து உங்கள் கர்ம பந்தனங்களை தொடர்ந்தும் துண்டியுங்கள் பாடல் ஓ மனமே பொறுமையாக இரு ஓ மனமே பொறுமையாக இரு உன்னுடைய சந்தோஷ நாட்கள் வரவுள்ளன உன்னுடைய சந்தோஷ நாட்கள் வரவுள்ளன ஓம் சாந்தி. மனிதர்கள் மனிதர்களிடம் அவர்கள் சுகவீனமுற்று அல்லது சந்தோஷமற்று இருக்கும் பொழுது பொறுமையாக இருக்குமாறு கூறுகிறார்கள். மனிதர்கள் மனிதர்களிடம் அவர்கள் சுகவீனமற்று அல்லது சந்தோஷமற்று இருக்கும் பொழுது பொறுமையாக இருக்குமாறு கூறுகிறார்கள். இங்கே நீங்கள் மனிதர்களுடைய கட்டளையை பின்பற்றவில்லை, நீங்கள் கடவுளுடைய வழிகாட்டலையே பின்பற்றுகிறீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் அனைவரும் அவற்றை பின்பற்றுவதில்லை. உண்மையான தந்தை, உண்மையான ஆசிரியர், சத்குரு என்றெல்லாம் அழைக்கப்படும் கடவுளுடைய வழிகாட்டல்கள் பிரசித்தி பெற்றவை. கடவுள் மனிதர்களுக்கு ஸ்ரீமத்தை, அவர்கள் மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாறுவதற்காக, அதாவது தேவர்களின் உலகிற்கு அதிபதிகளாகுவதற்காக கொடுத்தார். வேறெவராலும் அத்தகைய மேன்மையான வழிகாட்டல்களை கொடுக்க முடியாது. மனிதர்கள் அனைவரும் தூய்மையற்றும் சீரழிந்தும் இருப்பதால் அவர்கள் அதற்கேற்பவே வழிகாட்டல்களை கொடுப்பார்கள். சிவமாமா வழிகாட்டலை கொடுக்கிறார் என குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே அறிவீர்கள். அதிமேலான தந்தையினுடைய வழிகாட்டல்களே அதிமேலானவையாகும். அவரை சீரழிந்தவர் அல்லது தூய்மையற்றவர் என எவருமே அழைக்க மாட்டார்கள். தூய்மையற்றவர்கள் மாத்திரமே சரீரமற்ற அந்த தந்தையை கூவி அழைக்கிறார்கள். சரீரதாரி என்ற கேள்விக்கே இடமில்லை. மனிதர்களின் கட்டளைகளை செவிமடுக்க வேண்டாம் என இதனாலேயே கூறப்படுகிறது. தீயதை பார்க்க வேண்டாம், தீயதை கேட்க வேண்டாம். கண்கள் மனிதர்களை பார்த்தாலும் நீங்கள் மூன்றாவது கண்ணை பெற்றுள்ளதால் அவர்களை பார்க்கும் பொழுது அதன் மூலம் அத்தந்தையை நினைவு செய்ய வேண்டும். வேறு எவரிடமும் தந்தையை பார்க்கக்கூடிய மூன்றாவது கண் இல்லை. நீங்கள் தந்தையை காண வரும் பொழுது அவரோர் ஆத்மா என்பது உங்களுடைய புத்தியில் உள்ளது. நீங்கள் ஆத்மாவையே பார்க்கிறீர்கள். உண்மையில் நீங்கள் ஒரு மனிதரை பார்ப்பதாகவே கூற வேண்டும். சகோதரி என நீங்கள் வெறுமனே கூறும் பொழுது ஆத்மாவை மறந்து விடுகிறீர்கள். நீங்கள் இச்சரீரத்தை மறந்துவிட வேண்டும் என இங்கே விளங்கப்படுத்தப்படுகிறது. உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்களுடைய தெய்வீக கண்ணால் அவரை பாருங்கள். உங்கள் தந்தை யார், அவர் எங்கே இருக்கிறார், அவரிடமிருந்து நீங்கள் எதை பெற போகின்றீர்கள் என்ற ஞானோதயம் இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெறுவதற்கு உங்களை போன்று உலகிலுள்ள வேறு எவருமே முயற்சி செய்வதில்லை. ஒருவர் குழந்தை ஆகாமல் எவ்வாறு தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெற முடியும்? தந்தையினுடைய ஆஸ்தியானது எல்லையற்றது. சூரிய வம்ச அரசர் அல்லது அரசி ஆகுவதே அதி உயர்ந்த ஆஸ்தியாகும். ஒருவர் சட்ட நிபுணராகும் சோதனையில் சித்தி அடைந்தாலும் அவர்கள் வரிசை கிரமமாகவே உள்ளனர். சிலர் அதிகமாக சம்பாதிக்க ஏனையோ வயிற்று பிழைப்புக்கே வழி என்று இருக்கின்றனர். நீங்கள் கடவுளிடம் இருந்து ராஜ்யத்தை பெறுகிறீர்கள் என நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். எந்த ஒரு மனிதனாலும் இன்னொரு மனிதனை பார்த்து உண்மையான தந்தை, உண்மையான ஆசிரியர், சத்குரு என்று கூற முடியாது. ஏனையோர் அனைவரும் குருமார்களே. உண்மை பேசும் சத்குரு ஒரே ஒருவர் மாத்திரமே உள்ளார். ஏனைய அனைவரும் பொய் பேசுகிறார்கள். அவர்களால் எவருக்குமே ஜீவன் முக்தியை அளிக்க முடியாது. எங்களுக்கு சத்குருவின் புகழேனும் தெரிந்திருக்கவில்லை. அவர் எவ்வாறு உண்மையான தந்தையாக உண்மையான ஆசிரியராக சத்குருவாக இருக்கிறார் என்பது எவரது புத்தியிலும் புகுவதில்லை. அவர்கள் அவரை சர்வ வியாபி என கூறி அனைத்தையும் முடித்து விடுகிறார்கள். அவர்கள் பரமாத்மாவை வேறாக கருதுவதில்லை. அதாவது அவரே தந்தை எனவும் நாங்கள் அவருடைய குழந்தைகள் எனவும் கருதுவதில்லை. அனைவரும் தந்தை என அவர்கள் கூறுகிறார்கள். அவர் கூழாங்கற்களிலும் கற்களிலும் இருப்பதாக கூறுவதனால் அவர்கள் கடவுளை இதனை விடவும் தாழ்ந்தவராக ஆக்கிவிடுகிறார்கள். தந்தை விளங்கப்படுத்துகிறார், அது அவ்வாறில்லை. உண்மையில் பாபாவே உண்மையான தந்தை, உண்மையான ஆசிரியர், உண்மையான சத்குரு என்னும் நம்பிக்கை குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது உள்ளது. எவரும் அவரை அறியார். அவர்கள் அவரை அறிந்திருப்பின் அவர்களால் வீடு திரும்பி செல்ல முடியும். நீங்கள் ஒருவரை அறிந்திருப்பின் உங்களால் அவருடைய பெயர், ரூபம், காலம், இடம் போன்றவற்றை அறிய இயலும். இல்லாவிட்டால் அந்நபரை அறிந்து கொள்வதில் என்ன நன்மை உள்ளது? மனிதர்கள் அனைவரும் துன்பத்தை அனுபவம் செய்வதனாலேயே அமைதியை விரும்புகிறார்கள். ஆதியில் அவர்கள் அமைதிதாம வாசிகளாக இருந்தார்கள் என்பதை அவர்கள் அறியார்கள். எனது ஆத்மாவின் ஆதி தர்மம் அமைதியாகும், நான் அங்கிருந்தே வருகிறேன், குருமார்களால் எவருக்கும் சத்கதியை அருள முடியாது என பாபா விளங்கப்படுத்துகிறார். குருவை அவதூறு செய்பவர்களால் ஓர் அந்தஸ்தை அடைய முடியாது என கூறுவதனால் அவர்கள் மக்களில் ஒரு பயத்தை ஏற்படுத்திவிட்டார்கள். உண்மையில் இவை அனைத்தும் எல்லையற்ற தந்தைக்கே பொருந்துகிறது. நீங்கள் என்ன அவதூறு செய்தால் உங்களால் சக்தி யுகத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கோர இயலாதிருக்கும். தங்களை இகழ்வதனால் உங்களால் ஓர் அந்தஸ்தை கோர இயலாது என சன்னியாசிகளால் கூற முடியாது. எந்த அந்தஸ்தை ஓர் அந்தஸ்தை பற்றி அவர்கள் எதனையும் அறியார்கள். அவர்கள் ஆன்மீக முயற்சியை செய்கிறார்கள். ஆனால் ஆன்மீக முயற்சியை செய்வதனால் அவர்கள் சத்கதியை அடைய முடியாது. தந்தை மாத்திரமே வந்து உங்களுக்கு பொறுமையை கொடுக்கிறார். உண்மையிலேயே நீங்கள் 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வந்துள்ளீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் மிகவும் சந்தோஷமற்று இருந்தீர்கள். நீங்கள் சந்தோஷ தாமத்தின் ஒரு காட்சியை பெறும் வரையில் எவ்வாறு உங்களால் துன்ப தாமத்தை பற்றிய எதனையும் புரிந்து கொள்ள முடியும்? இதுவே தற்காலிக சந்தோஷம் மாத்திரமே உள்ள துன்ப தாமம் என்பதை நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். இந்த தற்காலிக ராஜ்யத்தில் எவ்வளவு சந்தோஷம் உள்ளது! காந்திஜி ராம ராஜ்யத்தை ஸ்தாபித்தார் என அவர்கள் எண்ணுகிறார்கள். ஆனால் அது அவ்வாறில்லை. அது இன்னமும் அதிக அளவுக்கு ராவண ராஜ்யமாகிவிட்டது. தாங்கள் தூய்மையற்றவர்களாகவும் சீரழிந்தவர்களாகவும் ஆகிவிட்டார்கள் என அனைவரும் கூறுகிறார்கள். முன்னர் அவர்கள் தூய்மையற்றவர்களாக மாத்திரமே இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் சீரழிந்தவர்கள் எனவும் அழைக்கப்படுகிறார்கள். இதுவே கலியுகத்தின் இறுதியாகும். அதிகளவு லஞ்சம் உள்ளது. தந்தை வந்து முழு உலகின் மனிதர்கள் அனைவருக்கும் கூறுகிறார், பொறுமையாக இருங்கள், பொறுமையாக இருங்கள். ஆனால் எவரும் அவரை செவிமடுப்பதில்லை. இறுதியில் அனைவரும் இதனை அறிந்து கொள்வார்கள். எவ்வாறு துன்ப உலகம் அகற்றப்பட்டு வருகிறது எனவும் எவ்வாறு சந்தோஷ உலகம் ஸ்தாபிக்கப்பட்டு வருகிறது எனவும் கண்காட்சிகளில் காண்பிக்கப்படுகிறது. இறுதியில் இதனை அனைவரும் செவிமடுப்பார்கள். ஒரு புற மாயை அனைவருடைய தொண்டையை வரலச் செய்கிறார். மறுபுறத்தில் தந்தை உங்களுக்கு தனது சொந்த அறிமுகத்தை கொடுக்கிறார். இப்பொழுது இந்த ஒளி பல மனிதர்களை சென்றடைய வேண்டும். அவருடைய புகழ் அதிக அளவுக்கு பாடப்படுவதனால் அது அதற்கேற்ப செய்தித்தாள்கள் அனைத்திலும் அச்சிடப்படும். அப்பொழுது இங்கு பலரும் வருவார்கள். இதற்கு முயற்சி தேவையாகும். ஒரு சமயத்தை அல்லது பிரிவை ஸ்தாபிப்பது மிகவும் இலகுவானதாகும். ஒரு பௌத்தர் ஒரு சொற்பொழிவின் ஊடாக 60 முதல் 70 ஆயிரம் பௌத்தர்களை உருவாக்கினார். இங்கு அதிகளவு முயற்சி உள்ளது. மாயை பெரும் விசையுடன் எதிர்க்கிறார். அங்கு மாயையுடன் யுத்தம் செய்வதற்கான கேள்வியே கிடையாது. இங்கு மாயையுடன் யுத்தம் செய்வதில் முயற்சி தொடரப்பட்டுள்ளது. இதில் பிரதான விடயம் தூய்மை ஆகும். வேறெந்த இடத்திலும் தூய்மைக்கான கேள்வியே கிடையாது. அவர்கள், அதாவது சன்னியாசிகள், தங்கள் வீடுகளுக்கான விருப்பமின்மையை கொண்டிருக்கிறார்கள். அல்லது ஒருவர் திருடி வந்தால் பின்னர் அவர் துறவரத்தை ஏற்றுக்கொள்கிறார். இதனாலேயே அரசாங்கம் திருடர்களை பிடிக்கும் பொருட்டு சன்னியாசிகளை வேலைக்கு அமர்த்த வேண்டியுள்ளது. அவர்கள் சிஐடி முகவர்களை, குற்ற புலனாய்வு நிபுணர்கள் சன்னியாசிகளை போன்று நடிப்பதற்கு வேலைக்கு அமர்த்த வேண்டியுள்ளது. வியாபாரிகளின் ரூபத்திலும் சிஐடி முகவர்கள் உள்ளார்கள். போலீசார் தங்கள் அதிகளவு வேலையை ஒரு மறைமுகமான வழியில் மேற்கொள்கிறார்கள். மாறு வேடத்தில் அவர்கள் தங்க வியாபாரம் செய்பவர்களுடன் நட்பாக பழகுகிறார்கள். அப்பொழுது அவர்களால் அனைத்தையும் அறிய இயலும். இதில் ஈடுபட்டுள்ளவர்கள் தங்கள் வியாபாரத்தை மேற்கொள்வதுடன் தங்கள் உளவுத்துறையையும் மேற்கொள்கிறார்கள். உலகம் அதிகளவு சிரமத்தில் சிக்குப்பட்டுள்ளது. நீங்கள் அச்சிரமங்கள் அனைத்திலும் அகற்றப்பட்டுள்ளதனால் நீங்கள் மிகவும் பாக்கியசாலிகள். வெளியுலகத்தில் சிரமங்களுக்கு மேல் சிரமங்கள் ஏற்படுகின்றன. உங்களுக்கு அதிகளவு பேறுகள் உள்ளன. ஆனால் அம்மக்களோ சந்தோஷமின்றி மரணிக்கிறார்கள். உங்கள் சரீரங்களை விட்டு நீங்குவதற்கே நீங்கள் இங்கமர்ந்திருக்கிறீர்கள். எங்கள் பழைய சரீரங்கள் முடிவடைந்ததும் எங்களால் பாபாவிடம் வீடு திரும்பி செல்ல இயலும். ஒரு தடவை உங்கள் இதயம் தந்தையுடனும் புதிய உலகத்துடனும் பற்று கொண்டதும் பழைய உலகில் என்ன பயனுள்ளது? இது ஒரு பழைய ஆடையாகும். உங்களுக்கு அதில் விருப்பமின்மை உள்ளது. சன்னியாசிகள் தங்கள் வீட்டில் குடும்பத்திலும் விருப்பமின்மையை கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் பெண்களை பாம்புகளாக கருதுகிறார்கள். உங்களுடையதே உண்மையான விருப்பமின்மை. கூறப்படுகிறது, ஞானம் பக்தி விருப்பமின்மை. நீங்கள் பழைய உலகில் விருப்பமின்மையை கொண்டிருக்க வேண்டும் என்னும் ஞானத்தை பெறுகிறீர்கள். அது ஓர் இடுகாடாக ஆக வேண்டும். அவர்களுடையது எல்லைக்குட்பட்ட துறவரமாகும். இப்பழைய உலகம் அழிக்கப்பட உள்ளது என்பதை அவர்கள் அறியார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், எங்களால் வீட்டில் ஒன்றாக வாழ முடியாது. ஆகவே அவர்கள் தங்கள் வீடுகளில் விருப்பமின்மையை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் காடுகளுக்குள் செல்கிறார்கள். உங்களுடையது எல்லையற்ற விருப்பமின்மையாகும். ஆனால் எவரும் இதனை பற்றி அறியார். உங்களுக்கு இடுகாடாகிய பழைய உலகம் முழுவதிலும் விருப்பமின்மை உள்ளது என நீங்கள் கூறுகிறீர்கள். இதுவே ராவண ராஜ்யம். பழைய உலகில் தனது இதயத்தை பற்று வைக்கும் அளவுக்கு யார் அத்தகையதொரு முட்டாளாக இருப்பார்? முன்னேற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டு சத்திய யுகம் வருவதற்கான காலம் வரும் பொழுது மாத்திரமே யுத்தம் ஆரம்பிக்கும். பலர் கூறுகிறார்கள், நாங்கள் வீட்டில் அமர்ந்திருந்து என்ன செய்வது என்று குழப்பமடைந்துள்ளோம். நாங்கள் எங்கள் குழந்தைகளில் பற்று வைக்காது விட்டால் எவ்வாறு நாங்கள் அவர்களை பராமரிக்க முடியும்? தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, நீங்கள் இங்கு வாழ வேண்டும். ஆனால் இப்பொழுது உங்கள் புத்தி புதிய உலகத்துடன் ஈர்க்கப்பட்டிருக்க வேண்டும். அதற்கே உங்களுடைய உண்மையான அன்பு இருக்க வேண்டும். நீங்கள் இப்பழைய உலகில் விருப்பமின்மையை கொண்டிருக்க வேண்டும். உங்களுக்கு இச்சரீரத்துக்கான விருப்பமின்மை உள்ளதனா வேறு என்ன எஞ்சியுள்ளது? பல குழந்தைகள் கூறுகிறார்கள், பாபா, நீங்கள் எங்களுக்கு இரு புறங்களுக்கான எங்கள் பொறுப்புகளையும் பூர்த்தி செய்யுமாறு கூறுகிறீர்கள். நாங்கள் அதனை செய்ய வேண்டும். நாங்கள் எங்களுடைய பொறுப்புகளை பூர்த்தி செய்யாது விட்டால் சன்னியாசிகளைப் போல் ஆகிவிடுவோம். உங்கள் இல்லறத்தில் வாழும் பொழுதே தூய்மையாக இருங்கள். ஆத்ம உணர்வுடையவர்களாக இருப்பதற்கு முயற்சி செய்து உங்கள் புத்தியின் யோகத்தை தந்தையுடன் இணைத்துக் கொள்ளுங்கள். நான் ஓர் ஆத்மா, நான் தந்தையிடம் செல்ல வேண்டும். தந்தை கூறுகிறார், உங்கள் இல்லறத்தில் வாழும் பொழுதே ஒரு தாமரை போன்று ஆகுங்கள். உங்களுக்கு ஞானமோ அல்லது யோகமோ இல்லாவிட்டால் நீங்கள் தொங்கிக் கொண்டிருப்பீர்கள். ஒவ்வொருவருடைய ஜாதகமும் வேறுபட்டதாகும். ஒவ்வொருவருக்கும் வேறுபட்ட வழிமுறை கொடுக்கப்படுகிறது. உங்களுக்கு ஏதாவது சிரமம் ஏற்பட்டால் நீங்கள் பாபாவை வினவ முடியும். உங்கள் சந்தோஷ பாதரசம் சகல சந்தர்ப்பங்களிலும் உயர்ந்திருக்க வேண்டும். நாங்கள் இப்பொழுது வீடு திரும்புகிறோம். பின்னர் நாங்கள் புதிய ராஜ்யத்திற்கு செல்வோம். இப்பொழுது மிக குறுகிய காலமே எஞ்சியுள்ளது. நாங்கள் எங்கள் பாகங்களை நடித்து எங்கள் பற்றை முடிக்க வேண்டும். ஒவ்வொருவருடைய கர்ம பந்தனங்களும் வேறுபட்டவை. சிலருக்கு மிக சொற்ப கர்ம பந்தனங்களே உள்ளன. ஏனையோருக்கு மிக தீவிரமான பந்தனங்கள் உள்ளன. நீங்கள் பாபாவிடம் இருந்து வழிமுறைகளை பெற்று பொறுமையுடன் உங்கள் கர்ம பந்தனங்களை துண்டிக்க வேண்டும். இதற்கு மறைமுகமான முயற்சி தேவையாகும். புத்தியை யாத்திரைக்கு அழைத்து செல்வதில் முயற்சி தங்கியுள்ளது. புத்தியின் யோகம் மீண்டும் மீண்டும் துண்டிக்கப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் உறுதியானவராகி நீங்கள் உங்கள் கர்மாதீத ஸ்திதியை அடைவீர்கள். எவ்வாறாயினும் இப்பொழுது நீங்கள் உங்கள் உறக்கத்தை முற்றாக இழக்கும் வகையில் பல வகையான பாவ எண்ணங்களின் புயல் உள்ளது. பாவ எண்ணங்களே புயல்கள் என அழைக்கப்படுகின்றன. ஏனைய ஆன்மீக ஒன்று கூடல்களில் இவ்விடயங்கள் இருப்பதில்லை. அங்கு அவர்களுக்கு செவிகளின் நூடாக செவி மனுப்பதில் சந்தோஷமே உள்ளது. ஆனால் அவர்கள் எந்த நன்மையையும் அனுபவம் செய்வதில்லை. இங்கு இது வருமானம் ஒன்றை சம்பாதிப்பதற்கான ஒரு கல்வியாகும். செவிகளுக்கான சந்தோஷம் என கல்வி அழைக்கப்படுவதில்லை. தந்தை விளங்கப்படுத்துகிறார், இதுவே இறுதி பிறவியாகும். பழைய உலகம் அழிக்கப்படவுள்ளது. நீங்கள் ஏன் ஸ்ரீமத்தை பின்பற்றி ஓர் உயர்ந்த அந்தஸ்தை கோரக்கூடாது? நீங்கள் இதில் திறமைசாலி ஆகும் வரையில் நீங்கள் உங்கள் சரீரத்துக்கான ஜீவனோபாயத்துக்கான செயல்களை செய்து பின்னர் இக்கடவுளின் சேவையில் ஈடுபட்டவராக ஆக வேண்டும். நீங்கள் முழு உலகையும் மீட்க வேண்டும். நீங்களே மீட்பு படையினராவீர்கள். நீங்கள் அனைவரையும் நரகத்திலிருந்து அகற்றி அவர்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வீர்கள். உலகின் படகு மூழ்குகிறது எனவும் அனைவரும் ராவணனின் சங்கிலிகளில் அகப்பட்டுள்ளார்கள் எனவும் அந்த மீட்பு படையினர் அறியார்கள். இப்பொழுது முழு உலகமும் மீட்கப்பட வேண்டும். இதற்கு உங்களுக்கு தந்தையின் உதவி தேவையாகும். நீங்களே ஆன்மீக இறை மீட்பு படையினர். ராவணனின் பிடிகளில் இருந்து மனிதர்கள் அனைவரையும் விடுவிக்க வேண்டும். உங்களுக்கு இந்தளவு போதை இருக்க வேண்டும். அப்பௌதீக சமூக சேவையாளர்கள் பலர் உள்ளார்கள். ஆனால் உங்களில் மிக சிலரே உள்ளீர்கள். இங்கு பல மனிதர்கள் உள்ளார்கள். ஆனால் சத்திய யுகத்திலோ சிலர் மாத்திரமே உள்ளார்கள். மிக சில குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே ஆன்மீக தந்தையிடமிருந்து ஆஸ்தியை கோருகிறீர்கள். சிப்பிகளை போன்ற பெருமதியற்ற இந்த இறுதி பிறவியானது வைரங்களை போன்று பெருமதியானதாக ஆக வேண்டும். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனையும் ஏனைய பல சமயங்களின் விநாசமும் உள்ளன. தந்தை மாத்திரமே ஒரு தர்மத்தின் ஸ்தாபனையை மேற்கொள்வதுடன் அது மேற்கொள்ளப்படுவதை தூண்டுகிறார். மரக்கன்றை நாட்டுவதற்கும் ஸ்தாபனையை மேற்கொள்வதற்கும் அதிகளவு முயற்சி தேவையாகும். நீங்கள் ஒருவரை தந்தைக்கு சமமானவர் ஆக்கும் வரையில் உங்கள் சந்தோஷ பாத ரசம் உயரமாட்டாது. நீங்கள் ஒரு தானத்தை செய்யும் பொழுது மாத்திரமே சந்தோஷ பாத ரசம் உயரும். செல்வத்தை வைத்திருந்து தானம் செய்யாதவர்கள் உலோபிகள் என அழைக்கப்படுகின்றார்கள். இங்கு அது அவ்வாறில்லை. உங்களின் செல்வ முடையவர்கள் தொடர்ந்தும் அதனை கொடுப்பீர்கள். இல்லாவிட்டால் உங்களிடம் செல்வம் இல்லை என்பது புரிந்து கொள்ளப்படும். அச்சா
சித்தாரும்
இனிமேலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ காணாமல் போய் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கிறோம். தாரணைக்கான சாராம்சம். முதலாவது, இறை மீட்பு படையினராகி மூழ்குகின்ற உலகமாகிய படகை அக்கறைக்கு எடுத்து செல்லுங்கள். நீங்கள் சிப்புகளை போன்ற பெருமதியற்ற மனிதர்களை வைரங்களை போன்று பெருமதியானவர்களாக மாற்ற வேண்டும். ஞான செல்வத்தை தானம் செய்வதில் ஓர் உலோபியாக இருக்க வேண்டாம். இரண்டாவது, தந்தையிடமும் புதிய உலகுடனும் உங்கள் இதயத்தை இணையுங்கள். இப்பழைய உலகின் மீது எல்லையற்ற விருப்பமின்மையை கொண்டிருங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு தூய்மையான மனோபாவம் நிறைந்தவராகவும் சக்தியினால் நிரம்பிய மனதை உடையவராகவும் ஆகி ஒரு மூதாதையர் எனும் விழிப்புணர்வை கொண்டிருந்து அனைவருக்கும் சேவை செய்வீர்களாக. நீங்கள் வேறு எச்சமயத்தை சேர்ந்த ஆத்மாக்களையும் சந்திக்கும் பொழுதோ அல்லது காணும் பொழுதோ அவர்கள் அனைவரும் உங்கள் கொல்லு பாட்டனாரின் வம்சத்திற்கு உரியவர்கள் என விழிப்புணர்வு இருக்கட்டும். பிராமண ஆத்மாக்களாகிய நாங்கள் அனைவருக்கும் சேவை செய்யும் மூதாதையர் ஆவோம். தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்ட சக்திகள் அனைத்தினாலும் ஆத்மாக்களை நிரப்புவதே உங்கள் அலௌகீக பராமரிப்பு வடிவமாகும். உங்களிடம் வரும் ஆத்மாக்களுக்கு என்ன சக்தி தேவையோ அதை கொடுத்து பராமரியுங்கள். இதற்கு உங்கள் மனோபாவம் மிக தூய்மையாக இருப்பதுடன் உங்கள் மனமும் சக்தி நிறைந்ததாக இருக்க வேண்டும். ஸ்லோகம். அழிவற்ற ஞான ரத்தினங்களை கொண்டுள்ளவர்களே உலகில் அதி செல்வந்தர்கள் ஆவார்கள். அழிவற்ற ஞான ரத்தினங்களை கொண்டுள்ளவர்களே உலகில் அதி செல்வந்தர்கள் ஆவார்கள். ஓம் சாந்தி.